இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசப்படுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர் 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 அப்பா. எங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உடைய கிருபைதானே சுவாமி. இம்மட்டுக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததுக்கு நாங்கள் எம்பாத்திரம். தேவரீர், நாங்கள் யானை இருதயம் உள்ளவளாய் இருப்பதற்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளு. எங்கள் காலங்கள் கடந்து போகிறது. தகப்பரே, ஞானமுள்ளவர்களாய் காலத்தை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கொண்டாடுகிறோம். எங்களை உயிர்ப்பீங்காண்டவரே, எங்களை உணர்வுள்ளவளாக்குங்க. எங்களை உடைத்து உங்களுடைய சித்தப்படி எங்களை உருவாக்குங்க என்று கொண்டாடுகிறோம். எங்களுக்கு போதியுங்கப்பா, எங்களுக்கு போதி. உடைய கற்பனைகள் எல்லாம் நாங்கள் கருத்தாய் கவனித்து பார்த்து அதன்படி நடக்கிற உத்தமமான இருதயத்தை தரும்படி கொண்டாடுகிறோம். ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவித வேளையில் தேவனுடைய செய்திக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து செல்வோம். இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். என்னோட கூட தயவு செய்து திரும்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம். கமிட் மீ பிளீஸ். 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம். அதில் சில வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாம் வாசிப்போமே. 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாம் வாசிப்போம்.
தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுடமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டியிருந்தது. அப்பொழுது சவுல், தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான்.
நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே சவுல் தாவீது 2 பேருக்கும் இடையிலே ஏற்பட்ட நடந்த ஒரு சம்பவத்தை அல்லது சத்தியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். 2 பேருமே ராஜாக்களாக தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 2 பேருமே தேவனாலே இஸ்ரவேலில் கோத்திரத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை ஆளுவதற்கென்று தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் சவுல் தேவனுடைய வழியை விட்டு விலகி தன் சுய புத்தியிலே நடந்து தேவனை விட்டு பிரிந்து தேவ வழிகளை மறந்து தேவ வழிநடத்தலை விட்டு தேவனுக்கு தூரமாய் போனதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேளையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்தை கொன்று தாவீது திரும்பி வருகையில் இஸ்ரவேலின் பட்டணங்களிலே இருந்த ஏராளமான ஸ்திரீகள் சவுலையும் தாவீதையும் எதிர்கொண்டு வந்து அந்த ஸ்திரீகள் நடனம்படி பாடினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். அப்படி அவர்கள் முறைமுறையாக பாடும் பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்கின்ற வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சோ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்கின்ற வார்த்தைகளை அந்த பாடலின் வரிகளிலே அவர்கள் பயன்படுத்தி முறைமுறையாக பாடி ஆடியிருக்கிறார். சோ இங்கேதான் ஏற்பட்டது சிக்கல், இங்கேதான் சவுலுக்கு ஏற்பட்டது பெரிய சரிவு என்று சொல்லல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முந்தின அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 17 அதிகாரத்திலே தாவீது கோலியாத் என்கின்ற அரக்கனை கொன்று முழு இஸ்ரவேலுக்கும் வெற்றியை தேடி தந்தார். 40 நாட்களாக பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும் முகமுகமாக பாளையம் இறங்கியிருந்தார்கள். 40 நாளளவும் அந்த பெலிஸ்தன் கோலியாத்து முன்னுக்கு வந்து நின்று அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான். அவன் முன்னுக்கு வரும்பொழுது இஸ்ரவேலரெல்லாம், சவுல் உட்பட இஸ்ரவேலரெல்லாம் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அந்த வேளையில தேவனுடைய திருவிழப்படி தாவீது அங்கே வருகிறாரு. அந்த பெலிஸ்தன் கோலியாத்து சொன்ன வார்த்தைகளை கேட்கிறாரு. அவர் ஆவியிலே அனல் கொள்கிறாரு, தேவ வைராக்கியம் கொள்கிறாரு, தேவ பலத்தினாலே அவனை மேற்கொள்ள முடியும் என்று தேவனை சார்ந்து அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாரு. ஆகவே அப்படியே சவுல் அவனை அனுப்புகிறாரு, அவரை அனுப்புகிறாரு. அவன் போய் கோலியாத்தை, அரக்கனை, அந்த ராட்சசனை ஒரு கூழாங்கல்லினாலே அவன் ஜெயித்து அவன் தலையை அவன் பட்டியத்தாலே வெட்டி அவன் கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது நடந்த சம்பவம் 17 அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் பின்னணியிலேதான் இந்த ஸ்திரீகள் ஆடி பாடினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்து வசப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் அல்லது கோலியாத்து தாவிதாலே கொல்லப்படாமல் இருந்திருந்தால் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு அரக்கன், ராட்சசன், அவனை எவராலும் ஜெயிக்க முடியாது. ஆகவே அவனை ஜெயித்தால்தான் இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டு என்கின்ற நிலைமை ஏற்பட்ட போது தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவ சித்தத்தின்படி தேவ பலத்தினால் தேவனுடைய வல்லமையினால் தாவீது கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லாலே வீழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இந்த சம்பவம் அல்லது இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற வெற்றி இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே பிரசித்தமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலும் கூட தாவீது கோலியாத் என்கின்ற அந்த சம்பவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது நாம் அறிவோம். அருமையான தேவோட பிள்ளைகளே, அப்படியாக தாவீது ஒரு கல்லினாலே அந்த அரக்கனை ஜெயித்து அவனுடைய இவன் கையிலே பட்டயம் இல்லாதிருந்த போது கோலியாத்தின் பட்டயத்தினாலே அவன் தலையை கொன்று வென்று வரும்பொழுதுதான் இந்த ஸ்திரீகள் ஆடி பாடி முறைமுறையாக பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அருமையான தேவோட பிள்ளைகளே, சவுலை வைத்தே தேவன் கோலியாத்தை வீழ்த்தியிருக்க முடியும், சவுலை வைத்தே தேவன் கோலியாத்தை ஜெயித்திருக்க முடியும். ஆனால் ஏனென்றால் அவன் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படும் பொழுது சமஸ்த இஸ்ரவேலிலும் அவனுக்கு சமமானவன் ஒருத்தரும் இல்லாத அளவுக்கு உயரமாகவும் வட்ட சட்டமான தோற்றம் உள்ளவனாகவும் இருந்தான். ஆகவே சவுல் சொன்னாரு, தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற மனுஷனை பாருங்கள் என்று சொன்ன பொழுது ராஜா வாழ்க என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லாரும் சத்தமிட்டார்கள். அருமையான தேவோட பிள்ளைகளே, தேவனே அவனை தெரிந்து தேவனே அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அபிஷேகம் பண்ணினாரு. சவுலை வைத்து தேவன் கோலியாத்தை வீழ்த்தியிருக்க முடியும், ஜெயித்திருக்க முடியும். ஆனால் அதற்கு பாத்திரம் இல்லாதவனாக அவன் நடந்தபடியால், அதற்கு பாத்திரம் இல்லாதவனாக அவன் வாழ்ந்தபடியால், நடந்தபடியால், அரசாட்சி செய்தபடியால் தேவன் அவனை விட்டு விலகினார் என்று முந்தின அதிகாரங்கள் நாம பார்க்கிறோம். 15 அதிகாரத்தில் நாம பார்க்கும் பொழுது அமலேக்கியருக்கு அடுத்த காரியத்திலே சவுல் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அப்பட்டமாக மீறி தேவனுடைய வசனத்தை புறக்கணித்தபடியால் ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வசனத்தை புறக்கணித்தபடியால் நானும் உன்னை புறக்கணித்தேன் போ என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமலேக்கியரை அழித்து போடு, அந்த ராஜாவையும் அங்கு இருக்கிற மனுஷர்கள் ஆண்கள் பெண்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் ஒட்டகங்க கழுதைகள் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்க அந்த யுத்தத்திலே சவுலுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்க தேவன் சொன்ன வார்த்தையை மீறி கொள்ளையிலே பறந்து ஜனங்களுக்கு பயந்து முதத்தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கொல்ல மனதில்லாமல் ராஜாவையும் கொல்ல மனதில்லாமல் அவன் வைத்திருந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைகளை மீறினபடியால் தேவன் அவனை விட்டு விலகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் அவனோடு இருந்திருந்தால், சவுலோடு தேவன் இருந்திருந்தால் கர்த்தர் சவுலை வைத்து கோலியாத்தை வீழ்த்தியிருக்க முடியும். ஆனால் தேவன் சவுலை விட்டு விலகினபடியால் சவுலாலே கோலியாத்தை ஜெயிக்க முடியல, கோலியாத்தை பார்த்து பயந்தார். சோ சவுலை விட்டு விலகின தேவன் தாவீதோடு வந்து தங்கியிருந்தார். இப்ப கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். இந்த 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், 18 அதிகாரத்திலே 12 வசனத்திலும் 14 வசனத்திலும் பார்ப்பீங்களாக இருந்தால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான, ஆகவே அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார். யாரோடெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் பயங்கரமான பராக்கிரமசாலிகள். அவர்களை வைத்து தேவன் பலத்த கிரியைகளை செய்ய முடியும். அவர்களை வைத்து தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். அவர்களை வைத்து தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அவர்களை வைத்து தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவர்களை வைத்து தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆகவே தாவீது கோலியாத்தை பட்டயத்தினால் அல்ல, ஈட்டினாலும் அல்ல, ஒரு கல்லினாலே ஒரு கூழாங்கல்லாலே அவன் வீழ்த்தினான். அவன் கோலியாத்தை வென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக கோலியாத்தை கொன்று வென்று தாவீது திரும்பி வரும்பொழுதுதான் ஸ்திரிகள் ஆடி பாடினார்கள். இங்க ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன், தயவு செய்து கவனிங்க. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து கவனித்து பார்த்தால் அதிகமான யுத்தங்களை செய்தவர் தாவீது. நீங்க தாராளமாக வாசித்து பாருங்கள் வேதத்தில் இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் மிக அதிகமான யுத்தங்களை செய்தது தாவீது. ஆனால் அதில் ஒரு குறிப்பு என்ன தெரியுமா, எந்த யுத்தத்திலும் தாவீது தோற்று போகவே இல்லை. எந்த யுத்தத்திலும் தாவீது தோத்து போகல. அதற்கு இருக்கிற மிக மிக பிரதானமான முக்கியமான காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே யுத்தங்களிலே அவன் வெற்றி பெற்றான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் அபிகாயல் என்கின்ற ஒரு ஸ்திரீ சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 25 அதிகாரம் 28 வசனத்திலே நாம பார்க்கும் பொழுது, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே என்று சொல்லி அபிகாயல் சொல்றதை நாம பார்க்கக்கூடியது. அப்படியானால் தாவீது நடத்தின யுத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய யுத்தங்கள் என்று அர்த்தமாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல, 2 சாமுவேல் 7 அதிகாரம் 9 வசனத்திலே நாம பார்ப்போமாக இருந்தால் அங்கே தேவன் சொல்லுகிறாரு, தாவீதுக்கு, நீ போன இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு முன்பாக இருந்த சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினேன் என்று சொல்ற. அதாவது இவன் யுத்தத்துக்கு போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் சத்துருக்களை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே தாவீது எந்த யுத்தத்திலும் தோற்று போகவில்லை, எல்லா யுத்தத்திலும் வெற்றி பெற்றவராக இருந்தார். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் தாவீதோடு கர்த்தர் இருந்தது சத்தியமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றும்படி நாம நம்முடைய அறிவின்படி நாம பார்க்கும் அறிவியலோடு பார்க்கும் பொழுது கோலியாத்துக்கு முன்பாக இந்த தாவீது எம்மாத்திரம். தாவீதுக்கு அப்பொழுது 17 அல்லது 18 வயது இருந்திருக்கணும். நன்றாக கவனிங்க, எப்பொழுது கோலியாத்துக்கு முன்பாக டீனேஜ் போய் இந்த யுத்தத்தில் பிரதிஷ்டி பெற்ற இப்படிப்பட்ட அரக்கனுக்கு முன்பாக, இந்த ராட்சசத்திற்கு முன்பாக இந்த தாவீது எம்மாத்திரம். எந்த விதத்திலும் தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால், தேவன் அவனுக்குள்ள இருந்தபடியால், தேவ பலத்தில் தேவனுடைய வல்லமையிலே தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினாரு, வெற்றி பெற்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதல் சொன்னது போல தாவீது ஏராளமான யுத்தங்களை நடத்தினாரு, எந்த யுத்தத்திலும் அவர் தோத்து போகவில்லை. காரணம், கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியால். இதை வைத்து நான் யோசிக்கும் பொழுது என் மனசுல வந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தாவீதுக்கு முன்பாக கோலியாத் நிற்கிறான். தாவீது கோலியாத்தை ஜெயித்தே ஆகணும். அப்படி இல்லாட்டா கோலியாத் தாவீதை ஜெயித்துடுவான், முழு இஸ்ரவேலுக்கும் தோல்வி. ஆகவே தாவீது கோலியாத்தை ஜெயித்தே ஆகணும், அல்லது போனால் கோலியாத்து தாவீதை மேற்கொள்வார். சோ இந்த யுத்தத்தில் கத்தரமனுக்கு வெற்றி கொடுத்தார். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். இதை வைத்து நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக வியாக்கியானப்படுத்தினால், நாம் கண்டுகொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கண்டுகொள்ள வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதும் நான் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கவனிங்க, தாவீது எல்லா யுத்தத்திலும் வெற்றி பெற்றார், தேவனோட கூட இருந்தபடியா. நமக்கு முன்பாக இருக்கிற அல்லது நிற்கிற மூன்று கோலியாத்துகளை நாம ஜெயித்தே ஆகணும். அப்படி இல்லையானால் அவைகள் நம்மளை ஜெயிக்க முடியும். ஒன்று, நாம் அவைகளை மேற்கொள்ளணும் அல்லது அவைகள் நம்மை மேற்கொள்ள வேண்டும். நாம் இந்த யுத்தத்தில் தோற்று போகவே கூடாது. கர்த்தர் நம்மை தோற்று போவதற்காக தெரிந்து கொள்ளவே இல்லை. வெற்றி நம்முடையது. வெற்றி பெற்றவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஜெயிக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால், லிசன் டு மீ ப்ளீஸ் கேர்ஃபுல்லி, கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் எந்த கோலியாத்தை நாம ஜெயிக்க முடியும், அதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கணுமா இருந்தால் நாம் கர்த்தரோடு இருக்கணும் என்று அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு. நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். ஆகவே தேவ ஜனமே, கேளு கேளு கேளு, நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், அவர் நம்மோடு இருந்தால் எந்த அரக்கனையும் ஜெயிக்க முடியும், எந்த போராட்டத்திலும் ஜெயிக்க முடியும் என்றால் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டிய, நாம் போராடி ஜெயிக்க வேண்டிய மூன்று அரக்கர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதிலே நாம் இந்த போராட்டத்தில் நாம் தோத்து போனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஜெயம் கொள்கிறவனோ ஜெயம் கொள்கிறவனோ ஜெயம் கொள்கின்ற அந்த வார்த்தையை ஏழு சபைக்கும் பயன்படுத்தி இருக்கிறது நாம பார்க்க கூடியதாக இருக்குது. சபையில் இருந்தவர்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுப்பின வார்த்தை என்ன? ஜெயம் கொள்கிறவனோ. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும், நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும், நாம் தாவித போல ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டிய மூன்று அரக்கர்கள், அந்த மூன்றை சொல்லுறேன். காலங்க, முதலாவது நமக்கு முன்பாக இருக்கிற அரக்கன், முதலாவது உலகம். நமக்கு முன்பாக நிற்கிற இரண்டாவது அரக்கன் மாமிசம். நமக்கு முன்பாக நிற்கிற மூன்றாவது அரக்கன் பிசாசு. இந்த மூன்றையும் நாம ஜெயித்தால் ஒழிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பணிவோடு சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். எனக்கு சேர்த்துதான் இதை குறித்து நான் அதிகமாக யோசிக்கிறேன், இதை குறித்து அதிகமாக நான் சிந்திக்கிறேன். ஆகவே என் மனதில் இருக்கிற பாரத்தோடு தேவ ஆவியோடு இணைந்து இசைந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெயிக்க வேண்டிய முதலாவது கோலியாத்து, முதலாவது அரக்கன் இந்த உலகம்தான். நன்றாக கவனிங்க, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல என்கின்ற அடிப்படை அறிவும் உணர்வும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அவசியம். யோவான் 14 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை வாசித்து பார்த்தீங்களா இருந்தார், அங்கு ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்திலிருந்து நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், இந்த உலகத்திலிருந்து அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அழிவில்லாத அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் இந்த உலகத்தில் இருந்து என்னையும் உன்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக இந்த பூமியிலே நாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சொந்தமானது அல்ல என்கின்ற அடிப்படை அறிவு, உணர்வு, தெளிவு நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே நம்முடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் நாம் தேடுறவளாக இருக்கணும். ஆகவேதான் இயேசு 6:33 மத்தேயுவில் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, தேடிக்கொண்டே இரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உற்சாகமாக ஆண்டவரோடு வாழுகிறதும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உற்சாகமாக தேவனை தேடுகிறதும், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உற்சாகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதும், பிற்பாடு நாம செயலந்து போறதும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டிய, ஆகவேதான் நாம ஜாக்கிரதாக இருக்கணும். இந்த உலகம் கேளு கேளு கேளு, இந்த உலகம் உன்னையும் தேவனையும் விட்டு பிரித்திடாதபடி, உன்னையும் தேவனையும் பிரித்திடாதபடி, இந்த உலகமானது உன்னையும் தேவனையும் பிரித்திடாதபடி ஜாக்கிரதையாயிரு. யாக்க இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் உனக்கு சொல்லுகிற புத்திமதியை கேளு கேளு கேளு. நீ இந்த உலகத்தில் சஞ்சரித்தாலும் நீ இந்த பூமிக்கு சொந்தம், உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல என்பதை மனதில் வைத்துக்கொள். ஆகவே இந்த உலகம் உன்னை தேவனை விட்டு பிரித்திடாதபடி கவனமாக. 1 John 2:15-16 நாம் வாசித்து பார்த்தால், பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்பது வெளிச்சம் வெளியிடும் வழியாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையை தேவன் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. வருஷங்கள் கடந்து போகிறது தான், சத்தியத்தை நாம் அறிகிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம் கேட்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய உள்ளம் எதை அதிகமாக நாடுகிறது, நம்முடைய இருதயம் எதை அதிகமாக வாஞ்சிக்கிறது, எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கிறோம், எதற்கு நம்முடைய வாழ்வில் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை தேவன் அறிவார் அறிவார் அறிவார். அருமையான தேவஜனமே, கர்த்தர் உனக்குள்ள கொளுத்தி இருக்கிற அக்கினியை கவனமாக காத்துக்கொள். உன் பணிவிடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் உன்மேல வச்சிருந்த அபிஷேகத்தை காத்துக்கொள், உன் அழைப்பை காத்துக்கொள். தேவன் உன்னை வச்ச குடத்தில் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அதற்காக போராடு 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 போராடு. தேவ நோக்கத்தையும் தேவ சித்தத்தை உடைய வாழ்வில் எப்படியாவது நிறைவேற்றி முடித்துவிட பிரயாசப்படு. ஆகவே இந்த உலகம் எந்த விதத்திலும் உன்னை தேவனை விட்டு பிரித்திடாதபடி, உன்னை குறித்த தேவ நோக்கத்தையும் தேவ சித்தத்தையும் கெடுத்திடாதபடி, இந்த உலகத்தின் கவர்ச்சிகளும் இந்த உலகத்தின் காட்சிகளும் இந்த உலகத்தின் இச்சைகளும் உன்னையும் என்னையும் தேவனை விட்டு பிரித்திடாதபடி பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய அவசியம் அவசியம் அவசியமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொன்னாரு, 6:24, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இரண்டு எஜமானுக்கு ஒரே நேரத்தில் நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று, நாம் உலகத்தை சேவிக்கணும், அல்லது தேவனை சேவிக்கணும். அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட, யூ கேனாட் சேவ் போத் காட் அண்ட் மணி அப்படின்னு. அதாவது தேவனையும் பணத்தையும் ஒரே நேரத்தில் நீ சேவிக்க முடியாது. உலக பொருட்களை தேவனை ஒரே நேரத்தில் நீ சேவிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்னாரு 6:24, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாதுன்னு சொல்லி. 12:2 பார்ப்பமாக இருந்தால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீ கர்த்தருடைய ஜனம் என்றும் நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகின்றும் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல், உடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கட்டும். நீ மலை மேல வைக்கப்பட்ட ஒரு பட்டணம், நீ தண்டின் மேல வைக்கப்பட்ட ஒரு விளக்கு, நீ உலகத்து பூமிக்கு உப்பாக இருக்கிறாய். இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமோ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்தவர்கள் போல நாம வாழ நினைக்கிறது, இந்த பூமியில வாழ்கிற மற்றவர்களை போல, அஞ்ஞானிகளை போல, அபவிசுவாசிகளை போல நாம வாழ விரும்புறது, அவர்களை பார்க்கிறது, உலகத்தவர்களை பார்க்கிறது, அபவிசுவாசிகளை பார்க்கிறது, அவர்களுடைய நடத்தைகள், அவருடைய கிரியைகள், அவைகளுடைய செய்கள், அவைகள் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறபடியால் நாமும் அதே போல வாழ்றதுக்கு முயற்சிக்கிறோம் அல்லது விரும்புகிறோம். ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது, இந்த பிரபஞ்சத்துக்கு உரிய வேஷம் தரிக்காத, ஒத்த வேஷம், உலகத்தோட ஒத்து போகாத, உலகத்தோட ஒத்து போகாத, உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து வடிவாக விளங்கப்படுத்தவுமாக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தார். வனாந்தரத்தில் வச்சவங்களுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முதல் அவர்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் போய் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தில் அதை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளை போல நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது உங்களை சுத்தி இருக்க போகிற ஜனங்கள ஜனங்கள் வாழ்றது போல நீங்கள் வாழக்கூடாது. நான் உங்களுக்கு கொடுக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வாழுங்கள். என்ன, நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கும்படியும் நான் உங்கள் தேவனாக இருக்கும்படியும் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே தங்களை சுத்தி இருக்கிற ஜாதிகளை போல வாழாமல் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் அவர்களும் அதைத்தான் மீறினார்கள். தங்களை சுற்றிலும் இருந்த ஜாதி ஜனங்களைப் போல அவர்களும் மாறினார்கள், அவர்களும் வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களை விட்டு விலகினாரு, அடிமைத்தனத்துக்குள்ள போய் மீண்டும் சிக்கினார்கள் சொன்ன பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாமும் இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் இருந்து நாம கற்று வாழக்கூடாது, நம்மிடத்தில் இருந்து அவர் கற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அல்லது நாம உடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒன்று, அவர்கள் நம்மை மேற்கொள்ள வேண்டும், அல்லது நாம் அவர்களை மேற்கொள்ள வேண்டும். அருமான தேவன பிள்ளைகளை வெளிப்படையா சொன்ன போனால், ஒன்று, நாம் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும், அல்லது உலகம் நம்மை மேற்கொள்ள வேண்டும், அல்லது உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், அல்லது உலகம் நம்மை ஜெயிக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியுமே, இத யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒன்று யோவான் 5:4 வாசித்து பார்த்தீங்களா? இருந்தார் 4:5, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா! நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம விசுவாசிக்கிறபடியால், தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால், நாம் இந்த உலகத்தின் கேடுபாடுகளுக்கு தப்பவும், நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்கள், அருவறுப்புகள், அலங்கோலங்கள், அவலட்சணங்கள், ஆபாசனங்களுக்கு தப்பித்துக்கொள்ளவும் முடியுமே, 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 அரக்கனை ஜெயிக்க முடியுமே. ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக இருந்தால், நாம் கர்த்தரோடு இருப்பமாக இருந்தால், அவர் நம்மோடு இருப்பாராக இருந்தால், நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், முடியும், முடியும். மத்தேயு 16:33 இயேசு இப்படியாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், அவர் தன்னுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தின் அருவறுப்புகள், அசுத்தங்கள், ஆசாபாசங்கள், அலங்கோலங்கள், இவைகளை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எதிர்த்து நின்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கையினாலே நம்முடைய நடக்கையினாலே நாம் காட்ட வேண்டியது இந்த காலத்தில் மிக மிக அவசியமாக இருக்கு. நமக்கு முன்பாக நிற்கிற கோலியாத் அரக்க உலகம் நம்மை ஒழுங்க பார்க்கிறது. கவனமாயிரு, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, சத்துரு உலகத்தை உனக்கு காட்டுகிறார், உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை காட்டுகிறார், அதன் கவர்ச்சிகளை உனக்கு காட்டுகிறார். கவனமாகிரு, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டானது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக இவைகள் உலகத்தினாலே உண்டானவை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உன்னையும் தேவனையும் பிரித்திராதபடி யாக்கிறது என்று கர்த்தருடைய நாமத்தில் ஒரு முக்கியமான வசனத்தை நாம வாசிக்க போறோம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள், கலாத்தியர் 6 அதிகாரம், கலாத்தியர் 6:14 தயவு செய்து நாம் வாசிப்போமே. கலாத்தியர் 6:14 என்னை நடுங்க வைக்கிற ஒரு வசனம், என்னை அதிகமாக சிந்திக்க வைக்கிற ஒரு வசனம், படிங்க. 6:14,
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை
உண்டிருக்கிறேன். நீங்க சிந்திக்கிறீங்களா? தேவ ஜனமே சிந்திக்கிறாய், உலகத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சிந்திக்க வேண்டியதும் சிரமையில கொள்ள வேண்டியதுமான வசனம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். என்னங்க இது? வேதம் சொல்லுகிற சத்தியம் தானே. இதை நாம் அகற்ற முடியுமா அல்லது நாம் மாற்ற முடியுமா? இது எனக்கும் உனக்கும் தனிப்பட்ட விதத்தில் தேவன் எழுதியிருந்த வசனம் தானே. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வீட்டில எழுதி தொங்க விட்டா, சுவர்களிலே எழுதி மாட்டி வைத்தால் நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு எத்தனையோ ஸ்டிக்கர்கள், எவ்வளவோ தேவ வசனங்கள் வர்றதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களெல்லாம் அறகுறையான வார்த்தைகளாக இருக்கிறது, வேதனையாக இருக்கு, வெறும் வாக்கு தத்தம். ஆனால் அதற்குரிய நிபந்தனைகள் காணப்படவில்லை. ஆகவே வாக்கு தத்தம் சிவர்ல தொங்கினாலும் வாழ்க்கையில அவைகள் நடைமுறைக்கு வராமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம், வாக்கு தத்தத்துக்கு தேவன் கொடுத்த நிபந்தனைகளை, பிரமாணங்களை நினைக்கிறது இல்லையே, அந்த பிரமாணங்களை கை கொள்றது இல்லையே. அவைகளை நாம கை கொள்ளாவிட்டால் எப்படி தேவனுடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தத்தோடு தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணம், தேவன் கொடுத்த அடிப்படை நிபந்தனையை நாம் கவனிக்க வேண்டும். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டது. நம்முடைய உள்ளத்தில் கை, நம்முடைய இதயத்தில் கை வச்சு நாம் சொல்ல முடியும், நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. அந்த அளவுக்கு நாம் தேவனோடு நெருங்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த 21 ஆம் ஆண்டிலே, போன வருஷத்திலே நாம் அவ்வப்போது உலகத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கலாம், அல்லது உலகத்தை கூட ஒத்து நாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது உலகத்தவைகள் நடந்தது போல நாமும் நடந்திருக்கலாம். சத்தியத்தை மனதார அறிந்தும் வசனத்தை தெரிந்தும் நாம் அதை மீறின இடங்கள் உண்டு என்பது நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். அவைகளெல்லாம் தேவனை துக்கப்படுத்தினது என்று நாம் நினைத்து, நாம் மனம் பருந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்றாடினது உண்டோ? நமக்கு முன்பாக நிற்கிற அரக்கர்கள் நம்மை மேற்கொள்ள, நம்மை தேவனை விட்டு பிரிக்க, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உன்னதமான உறவை உடைக்க, தகர்க்க நமக்கு முன்பாக நிற்கிற முக்கியமான பெரிய அரக்கன் இந்த உலகம் தான். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு இந்த போராட்டம் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக நிற்கிற அரக்கன் உலகம் ஒன்று. நம்பர் 2, நமக்கு முன்பாக இருக்கிற 2வது அரக்கன், நாம் ஜெயிக்க வேண்டிய 2வது ராட்சசன் என்னவென்றால் மாம்சம், நம்முடைய சொந்த மாம்சம். இதெல்லாம் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத சத்தியமா எனக்கு தெரிய போகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நான் நினைப்பூட்டுறேனோ, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், எதுனா தேவன் தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறார். ஏண்டா தன்னுடைய ரத்தத்தை சிந்தியல்லவோ மீட்டிருக்கிறார், ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பொன்னையும் பொருளையும் அல்ல, தன்னுடைய ரத்தத்தை, சுத்தமான பரிசுத்தமான ரத்தம், பாவமற்ற பரிசுத்த ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து உன்னையும் என்னை வாங்கியிருக்கிறார். ஆகவே தன்னுடைய ஜனங்கள் மேலே தேவன் அன்பாக இருக்கிறார், ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறார். ஆகவே நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுகிறேன். ஏன்னா ஒருவரும் அவரை விட்டு தூரமாய் போகிறதுக்கோ, ஒருவரும் அவரை விட்டு பிரிந்து போறதுக்கோ அவருக்கு பொறுப்புமே இல்லை, பொறுப்பும். ஆகவேதான் அவ்வப்போது தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பிட்டே இருக்கிறார். காரணம், தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறார். தவறு விட்டாலும் பிழை விட்டாலும் கர்த்தரை துக்கப்படுத்தினாலும் தேவன் நம்மளை வச்சிருக்கிற அன்பு அது மாறல பாருங்க. ஆகவே ஆண்டவர் இயேசு யோவான் 15:9 சொன்னது போல, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க, ரிமைன் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக நிற்கிற அடுத்த கோலியாத்து அரக்கணிடம் என்றால் மாமிசம். நாம மாமிசத்தை ஜெயித்தால் ஒழிய நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்றது. அதே நேரத்தில் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான, மாமிச சிந்தை கார்னல் மைண்ட், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாருக்கும் தெரியுமே கலாத்திய நிருபத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம். 19:21 வரை வாசித்தால், மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் செயல்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும். அதுல கிட்டத்தட்ட 17 பாவங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. வாசித்து பாரு, வாசித்து பாரு. மாமிசத்தின் கிரியைகள் செயல்கள் வெளியரங்கமாக இருக்கு. அவை யாவர் என்று சொல்லி 17 பாவங்கள் பட்டியிடப்பட்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் அன்பாக உங்களை கேட்கிறேன், தயவு செய்து தேவனுடைய வசனம் என்ற கண்ணாடியிலே நம்மை கொஞ்சம் நிறுத்தி பார்ப்போமே. இந்த பட்டியலிலே என் வாழ்க்கையில என்னென்ன இருக்குது, நான் எங்க திருந்தணும், எங்க மாறணும், எங்க மனம் திரும்பணும், கர்த்தாவே எனக்கு போதீங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகிடத்தில் உண்டோ என்று பார்த்து உங்களுடைய நித்திய வழியில் என்னை நடத்துகின்ற நாம் ஏன் செபிக்க கூடாது? நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாற வேண்டி இருக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் ஏராளம் உண்டு. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே தேவனுடைய வசனம் நம்மை நோக்கி வரும் பொழுது அந்த வசனத்துக்கு நாம் இடம் கொடுத்து மனம் திரும்பினால் நமக்கு வாழ்வு சீவன். கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு எனக்கு வந்த தகவல் என்னன்னா, யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட பேரை சொல்லி அவர்கள் தங்களை குறித்து பாஸ்டருக்கு சொல்லிட்டாங்க. அதான் பாஸ்டர் வந்து இப்படி பேசியிருக்கார். சத்தியத்தின் படி சொன்ன எனக்கு அங்க ஒண்ணுமே தெரியாது, அடியும் தெரியாது, தலைப்பு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துருக்கேன். பட் அவர்கள் அதை எடுத்துக்கொண்ட விதம் என்ன தெரியுமா? மாமிச பிரகாரமாக எடுத்துக்கொண்டார். அவர் தேவன் நம்மோடு பேசுகிறாரு, ஆண்டவர் நமக்கு வார்த்தை அனுப்புகிறாரு. இதை கேட்டு நாம மனம் திரும்பணும், ஆண்டவர்களுடைய பக்கத்தில் நாம வர வேண்டும் என்று திருந்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, விருப்பம் இல்லை, என்ன நினைக்கிறார்கள், யாரோ சொல்லிக் கொடுத்து விட்டார். இப்படியாக மாமிச பிரகாரமாக தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்தால் எப்படி நாம மனம் திரும்புறது, எப்படி மாறுகிறது? அவதான் நான் எடுக்க சொல்றது, தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கோ. We have to accept the word as the word of God. There's no compromise to the word. தேவனுடைய வசனத்துக்கு இந்த விதமான ஒரு கம்ப்ரமைஸ் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை நமக்கு அதுல ஒண்ணு இல்லைன்னா நாம விட்டுடும். அதை விட்டுட்டு அதுக்கு நாம வேறு சாயம், வேற கலர் பூசுகிறது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய மாமிசத்துக்கு விரோதமாக நமக்கு போராட்டம் இருக்குது. கேளு 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 தேவஜனமே, சத்தியத்தை நான் உனக்கு போதிக்கிறேன். இன்றைக்கு இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாக இருந்தால் வனாந்திரத்தில் கோபம் உண்டாக்கினது போல உண்டாக்காதபடி இருங்க. என்ன கேளு கேளு, நாம் ஒவ்வொருவருக்கும் மாமிசத்தோடு, நம்முடைய சொந்த மாமிசத்தோடு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நாம தோற்று போய்விட்டால் நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
கேளு கேளு, எனக்கு சில திறமைகள் இருக்கலாம், அல்லது பல தாளந்துகள் இருக்கலாம், அல்லது பலகால அனுபவங்கள் இருக்கலாம், அது அல்ல காரணம். ஆனால் என் சொந்த மாமிசத்தை நான் ஜெயிக்காவிட்டால், இந்த அரக்கனை நான் மேற்கொள்ளாவிட்டால், இந்த அரக்கனை நான் தோற்கடிக்காவிட்டால், நான் தோற்று போய் விடுவேன். ஆகவே தேவன் ராஜ்யத்திலே நான் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் வாசி, பிரயாசப்படு, போராடு, உன் சொந்த மாம்சத்தோடு உனக்கு போராட்டம் இருக்கு, மற்றவர்களோடு அல்ல, மற்ற மனுஷர்களோடு அல்ல, உன் சொந்த மாம்சத்தோடு உனக்கு போராட்டம் உண்டு. ஆகவே இந்த போராட்டத்தில் நீயும் நானும் ஜெயித்தால் ஒளியே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் வழியங்கரமாக இருக்கிறன, அவை யாவனு சொல்லி பட்டியல் போட்ட பரிசுத்த பவுல் அது கீழே சொல்ல தெரியுமா, இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. Keep your mind deeply. எனக்கு சேர்த்ததா, God knows everything. What is in our heart, even right now. ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஆனா மாமிசத்தின்படி நடக்கிறது, கதைக்கிறது. அந்த தேவ ஆவியினர் துக்கப்படுகிறார். இவைகளை யோசிக்கிறவன் யார், இவைகளை சிந்திக்கிறவன் யார், இவைகளை கேட்டு திருந்துகிறவன் யார்? மாமிசம் நான் மேற்கொள்ள முடியும். என் சொந்த மாமிசத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ளே உனக்குள்ளே வாசமா இருக்கிறது, கேளு கேளு கேளு, உனக்குள்ள வாசமா இருக்கிற தேவ ஆவியானவருக்கு இடம் கொடு. கற்பனைகளை கவனி, கற்பனைகளை கவனி, தேவனுடைய வார்த்தை கவனி கவனி. Pay the total attention to the word of God. தேவனுடைய வசனத்துக்கு செவிகொடு, தேவனுடைய வார்த்தைகளை கவனி, தேவனுடைய கற்பனைகளை கவனி 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 கவனி. படியப்பா, படி தேவனுடைய வசனத்தை, படி தேவனுடைய வார்த்தைகளால் உன் இருதயத்தை நிரப்பு நிரப்பு நிரப்பு. இந்த மாமிசத்தை மேற்கொள்வதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு உபகும் பெரிய ஒரு வழி என்னவென்றால், தேவனுடைய வசனத்தை வாசித்து வாசித்து அதை அதனால் என் இருதயத்தை நிரப்புகிறது. எனக்குள்ள தேவனுடைய வசனம் அதிகமாக இருக்க இருக்க, எனக்குள்ள எது இருக்குதோ அதைத்தான் நான் சிந்திப்பேன், எனக்குள்ள எது இருக்குதோ அதைத்தான் நான் பேசுகிறேன், எனக்குள்ள எது இருக்குதோ அதைத்தான் நான் செயல்படுத்துகிறேன். ஆகவே இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகொண்டார் நம்முடைய ஆண்டவர். அவர் தேவனுடைய வசனத்தினால் இருதயத்தின் நிரப்பு, அப்பொழுது உனக்குள்ளே இருந்து வருகிறது. நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கத்திலிருந்து நல்லவர்கள் எடுத்துக்காள், பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கத்திலிருந்து பொல்ல எடுத்துக்காள். இப்படி ஆண்டவர் இயேசு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து கேளுங்க. எனக்கு சேர்த்து தான் போதிக்கிறேன், நான் நடுங்குகிறேன். வசனங்கள், சில வசனங்களை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, இதை நான் போதிக்கலாமா என்று நான் தேவனுக்கு முன்பாக நடுங்குறேன் என்று தேவனுக்கு முன்பாக சொல்றேன். ஆனால் நான் ஒரு போதகனாக இருக்கிறேன், தேவன் சொல்ற வார்த்தைகளை நான் போதிக்க முடியுது கடமை. நான் தேவன் அறிவார், இது ஒரு இலகுவான காரியம் இல்லை எனக்கு. நம் சொந்த பாமிசத்தோடு நமக்கு போராட்டம், இதை நாம் ஜெயிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவருடைய பலத்தில் ஒன்று, மாமிசம் நம்மை மேற்கொள்ளணும், அல்லது நாம் மாமிசத்தை மேற்கொள்ளணும். கேளு கேளு கேளு, உள்ளே தோற்று போனவன் வெளியையும் தோற்று போனான். நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு தம்பி இடத்துல பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கதைச்சு சொல்லும் பொழுது கேட்டான், இது எவ்வளவு காலத்துக்கு? நான் அவருக்கு சொன்னது என்ன தெரியுமா, நீ இந்த பூமியில இருக்கும் வரைக்கும், அல்லது இந்த மாமிசத்தில் நீ வாழும் வரைக்கும் இந்த போராட்டம் உனக்கு இருக்கும். இந்த போராட்டம் உனக்குள்ள இருக்கிறது ஒரு அடிப்படை காரணம், நீ தேவனுடைய பிள்ளை என்றும் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பது அடிப்படை காரணம். இந்த போராட்டம் உனக்கு இல்லையோ நீ ரட்சிக்கப்படுவன் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றை ஒன்று போராடுகிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா? ஆகவே தேவ ஆவியினவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு, நாம் மாமிசத்தில் இருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய சொந்த மாமிசத்துக்கிடம் கொடுக்காமல், நமக்கு இருக்கிற ஆவியானவர் தருகிற உந்துதலின்படி, ஆவியானவருடைய பலத்தின்படி, ஆவியானவர் நமக்கு காட்டுகிற வழிநடத்தலின்படி நாம் நடக்கணும். அதுக்குதான் தேவனுடைய ஆவி நமக்கு தந்திருக்கிறார். யோவான் 16:13 அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். ஆவியானவரை ஆண்டவர் எனக்கு தந்ததுக்கு அடிப்படை காரணங்கள் ஒன்று என்ன, சகல சத்தியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாக்கி வசனங்களை மாத்திரம் தூக்கி பிடிச்சிட்டு நாம வாழ்றதல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் நாம கை கொண்டதால நாம் பரிசுத்தவான் என்று அல்ல, அருமையான தேவன் அல்லது மற்றவர்கள் பார்க்க விசேஷித்த வேண்டும் அல்ல, எழுதப்பட்டிருக்க ஒட்டுமொத்தமான வேத வசனங்களை நாம பார்த்து பார்த்து எந்தெந்த வசனத்துக்கு நாம கீழ்படியல. ஆண்டவரே உங்களுடைய ஆவியால் எனக்கு போதியுங்கப்பா, எனக்கு உணர்த்துங்க, எனக்கு உணர்த்துங்க, என்ன நடத்துங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பத்தை கேட்டா கல்ல தரமாட்டே, மீனை கேட்டா பாம்பு தரமாட்டே என்றார் ஆண்டவர். ஆகவே உம்முடைய கற்பனையின்படி நடக்கிற உத்தம இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஏன் நாம செபிக்க கூடாது? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு என்று ஆண்டவர் ஆபிரகாம் அடுத்த அதிகாரத்திலே ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். விருத்த சேதன உடன்படிக்கை வாரத்துக்கு முதலாக ஆண்டவர் சொன்னது என்னதுமா, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. உடன்படிக்கையின் தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மாமிசத்துக்கு விரோதமான போராட்டம் போன ஆண்டு கடந்த ஆண்டு எத்தனை இடங்களிலே நம்முடைய மாமிசத்துக்கு நாம் இடம் கொடுத்திருக்கோம் இல்லை. நமக்கு வசனம் தெரிந்தும் சத்தியத்தை நாம் அறிந்தும் எத்தனை இடங்களிலே நம்முடைய மாமிசத்துக்கு இடம் கொடுத்திருக்கோம். அந்த வேளையிலெல்லாம் தேவ ஆவியானவர் துக்கப்பட்டிருப்பார் இல்லை. எனக்கு சேர்த்துதான் சொல்றேன், தேவனோ எல்லாவற்றையும் அறிவார். இந்த ஆண்டு நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிந்திப்போமே. ரோமர் 8:12 மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளி அல்ல. நாம் மாமிசத்துக்கு கடனாளி அல்ல என்று வேதம் தெளிவா, மாமிசத்தின்படி வாழ்றதுக்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளி அல்ல. ரோமர் 8:13 பாப்பிகளா இருந்தால், ரோமர் 8:13 வாசித்தீங்களா இருந்தால், மாமிசத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள். தேவனுடைய வார்த்தை, மாமிசத்தின்படி வாழ்ந்தால் சாவிகள். இந்த சாவு மரணம் என்கின்றது, இது இந்த பிசிக்கல் டெத் இல்ல, இது எட்டர்னல் டெத்தை சொல்லுறது. நன்றாக கவனிங்க. மாமிசத்தின்படி வாழ்ந்தால் சாவிகள் என்றால், இது நாம நாம என்ன மாமிச பிரகாரமான மரணத்தை இங்க சொல்லல, அது எல்லாருக்கும் நடக்க போறதுதான். அந்த மரணத்தை இங்க சொல்லல, இது எட்டர்னல் டெத், இது வந்து முடிவில்லாத மரணம். ஆகவே மாமிசத்தின்படி நாம் வாழ்ந்தால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும், என் மாமிசத்துக்கு இடம் கொடுத்து அதன்படி நாம் வாழ்வினாக இருந்தால் ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நம்முடைய உள்ளத்தில் வருகிற, இதயத்தில் வருகிற பொல்லாத நினைவுகள், சிந்தனைகள், நம்முடைய மனதில் வருகிற முரட்டாட்டங்கள், முறுமுறுப்புகள், எதிர்த்து நிற்கிற ரெசிஸ்ட் பண்ற தன்மைகள், இவைகளெல்லாம் ஆவியானிடத்திலிருந்து வருகிறதே அல்ல என்று நான் அடித்து சொல்லுவேன். இதெல்லாம் நம்முடைய மாமிசத்திலிருந்து உருவாகிற காரியம். மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க, நாம பிழைக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதற்குத்தான் தேவ தன்னுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாமிசமான சரீரத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். இந்த சரீரம் ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலத்திலே கோலியாத்தை நாம ஜெயிக்க முடியும். கத்தன்னமோடு இருந்தால் தேவ பலத்திலே, தேவ ஆவியானவர் நமக்கு தருகிற வல்லமையிலே நம்முடைய மாமிச கிரியைகளை அழிக்க முடியும், ஒழிக்க முடியும், உனக்கு உன்னால ஜெயிக்க முடியும். பிசாசு சொல்லுவான் காதுக்குள்ளா, உனக்கு இந்த பாவத்திலிருந்து எல்லாம் விடுதலை இல்லை. அவன் பிரசங்கம் பண்றாங்க, அவங்க அப்படி நடக்கலாம், பட் உனக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை இருந்து இல்லை, அப்படியெல்லாம் சிநேகத்துல பிசாசு நம்முடைய காதல ஓதுவான். அப்ப நாம என்ன செய்ய, ஓ என்ன செய்ய ஆண்டவர், இது எந்த பலவீனம் என்று சொல்லி பலவீனம் என்கின்ற ஒரு போர்வைக்குள்ள சில நேரத்தில் நம்ம மறைந்து கொள்ள பார்க்கிறோம் இல்லையா? தேவனோ நம்முடைய இருதயத்தின் நினைவை ஆராய்கிறவராக, என்ன நோக்கத்திலே நான் இருக்கிறேன், என்ன பின்னணியிலே பாவத்தை செய்கிறேன், என்ன பின்னணியிலே திரும்ப 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 ஒரு பாவத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஏன் என்னால் அதை ஜெயிக்க முடியல, ஏன் அதை அதுல இருந்து என்னால் மேற்கொள்ள முடியல. உன்னால முடியும், உன்னால் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும், உன்னாலே அதை மேற்கொள்ள முடியும், நீ அந்த இறக்கனை ஜெயிக்க முடியும். என்னுடைய வாலிப நாட்களிலே நான் செய்த காரியம் எனக்கு அந்த நாட்கள் அப்படி சொல்லித்தராங்களுக்கு, நான் செஞ்சதெல்லாம் கதவை அடைச்சிட்டு உபவாசம் பண்ணி ஆண்டோடத்துல ஜெபம் பண்ணுறேன்,
கத்தாவ எனக்கு விடுதலை தார், கத்தாவ எனக்கு பலம் தார் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து எத்தனையோ நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். தேவன் அறிவார், நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது. கத்தோட இல்லாட்டி நம்ம முகவர் இல்லாதவர்களாக போயிருப்போம். தேவ கருபை நம்மை நடத்துகிறது, தாங்கிறது, இன்று வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. கத்தோடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கு நான் மகிமை செலுத்தல். நாம் ஜெயிக்க வேண்டிய இரண்டாவது அரக்கன் மாமிசம், மூன்றாவது பிசாசு. நம்ம எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா, எபேசியர் சீக்கிரம் படிக்க, எபேசியர் ஆறாம் அதிகாரம் படிக்கிறீங்களா? எபேசியர் ஆறாம் அதிகாரம் 11-13 வரைக்கும் நம்ம படிப்போம். எபேசியர் 6:11-13.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே இல்லையா? நமக்கு வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், சேனை சேனையாக அசுத்த ஆவிகள் தெரிஞ்சுட்டே இருக்குது, பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. அருமையான தேவட பிள்ளைகளே, நமக்கு எந்த மனுஷனோடும் போராட்டம் இல்லை. இதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். எந்த மனுஷனோடையும் தயவு செய்து மாம்ச பிரபமாக போராடாது, எதிர்த்து நிக்காதீங்க, சண்டை பிடிக்காதீங்க. அப்படி செஞ்ச நாம் ஆண்டவர் பிள்ளைகள் இல்லை, உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி செய்யறாங்க. ஆகவே நம்முடைய போராட்டம் மனுஷங்களோடு அல்ல, மாமிசமான மனுஷங்களோடு அல்ல. நம்முடைய போராட்டம் அந்தகார லோகாதிபதிகள், அசுத்த ஆவிகள், வானம் மண்டலத்திற்கு பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போறோம். இந்த பொல்லாத ஆவி சேனைகள் என்ன செய்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்னால ஒவ்வொரு அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டே, பொய்யின் ஆவி என்று வேதம் சொல்றது. அருமையான தேவட பிள்ளைகளே, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலே ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிகள் தேவட பிள்ளைகளை அட்டாக் பண்றது, தாக்குறது. ஏன்னா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில ஒரு பாதிப்பை உண்டாக்குறது தான் பிசாசுடைய நோக்கம். இதைத்தான் ஆதியில ஏதெனில செய்த காரியம் இதுதான் இல்லையா? தேவனோடு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த உறவை உடைக்கிறதே அவனுடைய நோக்கம், அதுல வெற்றி பெற்றார். அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கும் அதைத்தான் செஞ்சிருக்கணும். ஒவ்வொரு தேவட பிள்ளைகளும் தாங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு வைத்திருக்கிற உறவு, அன்பு, ஐக்கியத்தை, அழைப்பை, அபிஷேகத்தை கெடுக்க, உடைக்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர. என்று யோவான் 10:10 இயேசு அப்படி சொன்னார் இல்லையா? திருடன், பிசாசாகிய திருடன். இயேசு பிசாசை கள்ளன் என்கின்றார், திருடன் என்கின்றார். என்ன செய்யறான்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். சமாதானத்தை கெடுக்கிறவன், தேவட பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கிறது, தேவட பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையை அசுத்தப்படுத்துகிறது, தேவட பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கையை கெடுக்கிறது, தேவட பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையை உடைக்கிறது, தேவட பிள்ளைகளுடைய ஊழிய வாழ்வை உடைத்து தள்ளுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில் பிசாசு நோக்கமாக இருக்கிறான், கவனமாக இருக்க. ஆகவே உங்கள் எதிராளியாக பிசாசானவன் உங்களை யாரை விழுங்கலாம் என்று சுத்தி சுத்தி வகை தேடி சுத்தி திரிகிறான். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்க, அவருடைய அபிஷேகத்தை கெடுக்க, அவருடைய அழைப்பை கெடுக்க, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை கெடுக்க, அவருடைய விசுவாசத்தை கெடுக்க சுத்தியே கவனமாயிரு. இந்த 21 நீ ஜெயிக்கிறவனாக இருக்கணும். 21 பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறவனாக இருக்கணும். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு வெளிப்பட்ட தேவ குமாரன் இயேசு உனக்கு விடுதலை தருவாரு, உனக்கு ஜெயம் தருவாரு, உனக்கு வெற்றி தருவாரு. கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழுவார்கள். அருமையான தேவட பிள்ளைகளே, நம்முடைய சொந்த பலத்திலே பிசாசுகளை, அசுத்த ஆவிகளை நாம் மேற்கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவனும் பார்க்க, எனக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் பெரியதை விசுவாசி நம்பு அறிக்கவேண்டு அறி
அதிகபடி எனக்குள்ள இருக்கிறது பெரிய. நான் சில நேரத்தில் சத்தமா சொல்லுவேன், எல்லா பாவத்தின் மேலும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு வெற்றி உண்டு சத்தமாக சொல்லுவேன். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் கன்ஃபஸ் பண்றேன். பட் ஐ பிலீவ் ஐ கேன். எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதை நான் அறிக்கை செய்ய, எல்லா பாவத்தின் மேலும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு வெற்றி உண்டு நான் சத்தமாய் சொல்லுவேன். அருமையான தேவட பிள்ளைகளே, அருமையான தேவட பிள்ளைகளே, நமக்குள் இருக்கிற ஆவியாட பலத்திலே, தேவட வல்லமையிலே எல்லா அசுத்த ஆவிகளையும் நீ மேற்கொள்ள முடியும். உனக்குள் இருக்கிற ஆவியின் பலத்தினால் நீ அசுத்த ஆவிகளை மேற்கொள்ள முடியும். சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன, நத்திங் வில் ஹேட் யூ, யூ வில் ஹேட் தி டீமன்ஸ். அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் தேவட ராஜ்யத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் பிசாசின் ராஜ்யத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, நாம் பிசாசின் ராஜ்யத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் உள்ள வாழ்வுக்கு, அப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள வாழ்வுக்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். சோர்ந்து போகாது, பிரச்சனைகளை பார்த்து தளர்ந்து போகாது. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்குது. நாம விரும்பாத விருந்தாளிகளாவோ அவ்வப்போது சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் நமக்கு வந்தோடுதான் இருக்கும். ஆனால் பின்வாங்காத, அருமையான தேவஜனமே பின்வாங்காத, தளர்ந்து போகாத, தளர்ந்த கைகளையும் தெல்லாடுகிற முழங்கால்களையும் திரும்ப நிறுத்துங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தான் அவர் உனக்கு வாக்கு பண்ணிட்டார். அனாதி தேவனை உனக்கு அடைக்கல, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதார். எழும்பு, எழும்பு, இது பிரகாசிக்க வேண்டிய காலம் இது. எழும்பி பிரகாசி, உன் வெளிச்சம் வந்தது என்று வேதம் சொல்றது. ஆகவே உதர தூசியை தள்ளிவிடு, அவவிசுவாசங்களை உதறிவிடு, அதைரியங்களை தள்ளிவிடு, பின்னான மகளை மறந்துவிடு, முன்னான மகளை நோக்கி, இது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற காலம், இது கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்றது. இது காலம், இது நேரம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நேரம், இதை நாம பயன்படுத்த தவறிடக்கூடாது. அடுத்த வருஷம் நம்முடைய கையில இல்லை, படி இப்பொழுதே அது வைரஸோ கொரோனாவோ வட்ட இருக்கிறது இருக்கிற அதை நீ பார்க்க, உன்னால எதை செய்ய முடியுமோ செய்ய. ஆண்டவருக்காக உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய. சோம்பேறியாக இருக்காத, சோம்பலாக இருக்காது. உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறோம், எவ்வளவு கவனமாக இருக்கிறோம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலேயோ உற்சாகம் இல்லாத சோம்பறிகளாக இருக்கிறது, அலட்சியமாக இருக்கிறது, எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். அருமையான தேவ ஜனமே, எழும்பு, எழும்பி, எழும்பி, பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். தூசியை உதறு, உன்னை தடுக்கிறது, உன்னை பின்னெடுக்கிறது என்ன, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அடைகிறதுக்கு முயற்சி செய். ஒப்புக்கொடு வட்டவர் என்னத்தை தேவனால உனக்கு என்னத்தை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்ற பிரயாசப்படு, அதுதான் வாழ்வு. அதற்காகத்தான் தேவன் நமக்கு காலத்தை தந்திருக்கிறார், அதுக்கு தான் தேவன் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். மற்றும்படி நம்முடைய சொந்த விருப்பு பொறுப்புகள் எல்லாம் ஆசைகளையும் ஆவாசங்களை நிறைவேற்றுறதுக்கு அல்ல தேவன் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்து. நாம் ஜெயிக்க வேண்டிய மூன்று அரக்கர்கள். தாவீது எல்லா யுத்தத்திலும் ஜெயித்தார் தேவனோட கூட இருந்தபடியா. டபோடும் தேவன் கூட இருந்தால் நாமும் இந்த அறக்கறைகளை ஜெயிக்க முடியும். என்ன ஒன்று ரெண்டு குறிப்புகளை சொல்லிட்டு நான் சீக்கிரமா முடிக்க பார்க்கிறேன். அடுத்த காரியம் என்ன தெரியுமா, என்ன கவனிங்க, இந்த ஸ்திரீகள் என்ன சொல்லி பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 என்று சொல்லித்தானே பாடினாங்க. ஒன்றை யோசிங்க, ஒன்றை கவனிங்க. தாவீத புகழ்ந்தாங்க, சவுலையும் புகழ்ந்தாங்க, ஆனா கத்தரங்க யோசிச்சிருக்கீங்களா? சில கவனிங்க, கோலியாத்தை கொன்றது தாவீது, வென்றதும் தாவீது. ஆனா தாவீதோடு இருந்து இயக்கி கோலியாத்தை வீழ்த்தி வெற்றியை கொடுத்தது யாரு? அவனோடு இருந்த தேவன் இல்லையா? சரிதானே? அப்படியானால் இந்த ஸ்திரீகள் முறைமுறையாக பாடும் பொழுது தேவன் எங்கே, மகிமை எங்கே? சவுல் புகழப்பட்டார் 1000 கொடுத்து, தாவீது புகழப்பட்டார் 10000 கொடுத்து, பட் தேவன் மகிமை எங்கே?
இதுல இருந்து நீ நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு, ஒரு பெரிய சத்தியம் உண்டு. நம்மையும் தேவன் பாவித்து சில காரியங்களை செய்ய முடியும். உன்னையும் என்னையும் இயக்கி சில நன்மைகளை தேவன் செய்ய முடியும். உன்னையும் என்னையும் பயன்படுத்தி சில காரியங்களை தேவனால செய்ய முடியும். ஆனால் அப்படி நம்மால அல்லது நம்மை கொண்டு ஒரு நன்மை நடக்கும் பொழுது, நம்மை தேவன் பயன்படுத்தும் பொழுது, நம்மால ஒரு நன்மை நடக்கும் பொழுது, ஒரு காரியம் ஜெயிக்கும் பொழுது, நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா அல்லது நம்மை மகிமைப்படுத்துகிறோமா? எனக்குத்தான் நான் பிரசங்கம் பண்றேன் நினைக்கிறேன், அப்படி வச்சுக்கொள்ளுவோமே. என்னை கொண்டு தேவன் ஏதாவது ஒன்றை செய்யும் பொழுது அல்லது என் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் பொழுது அல்லது மற்றவருடைய வாழ்க்கையிலேயோ மற்றவருடைய குடும்பத்திலேயோ அல்லது மற்றவருடைய எதிரியாவது ஒன்றில என்னை பாவித்து என் மூலமாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது அதில் நான் மகிமைப்படுகிறேனா கவனிங்க, அல்லது மற்றவர்களால நான் புகழப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா, அல்லது மற்றவர்களால நான் பாராட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனா? மனுஷ பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷ முகத்தை பார்க்கிற நானோ நன்மையோண்டு நடந்திருக்கிறேன். நமக்கு நம்மை ஆண்டவர் பாவிச்சிருக்கிறார், அல்லது தன்னுடைய தேவனுடைய தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். என்னை இயக்குறார், டைரக்டர் அவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை நாம மனதில் வச்சுக்கொண்டு தேவனுக்கு மகிமையாக தேவனை கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை பெரியப்படுத்தணும். அந்த விருப்பம், அந்த வாஞ்சை நமக்குள்ள இன்னும் பெருகட்டும். இந்த ஆண்டு என்று அன்போடு எனக்கு சேர்த்து சொல்லிக்கொள்ள. வாஸ்தவம் தான், சில காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது ஜனங்கள் நம்மை பாராட்டுறது அல்லது புகழலாம், தவிர்க்க முடியாம போகலாம், இட்ஸ் ஓகே. ஆனா அங்கே நாம நம்முடைய ரியாக்ஷன் என்ன, அதான் முக்கியம். ஒரு தடவை 19th நூற்றாண்டின் இந்தியாவின் மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற சாது சுந்த சிங்கிடத்திலே இப்படி கேட்டார்கள், என்னங்க ஜனங்களெல்லாம் உங்களை குறித்து பேசுகிறார்கள், ஜனங்களெல்லாம் உங்களை புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்று சாது சுந்த சிங்கத்தில் சொன்னபோது அவர் சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்பட வைத்தார், என்னை சிந்திக்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் இயேசுவை கழுதை சுமந்து கொண்டு போனது, ஆனா அந்த கழுதைக்கு கீழே தான் ஜனங்கள் துணிகளை விரித்தார்கள், மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள், அதற்கு மேலே அந்த கழுதை நடந்து போனது. காரணம், அந்த கழுதை இயேசுவை சுமந்தபடியால், கிறிஸ்துவை சுமந்தபடியால், அவருக்கும் மகிமையாக, அவருக்கு புகழ்ச்சியாக கழுதைக்கு கீழே துணிகளை வெறித்து மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார். சரிதார், நம்மை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் பொழுது நம்மையும் தேவன் ஒரு பொருட்டாக எண்ணி பயன்படுத்தும் பொழுது நம்மை நடத்துகிற, நம்மை இயக்குகிற, நம்மை செயல்படுத்துகிற, நம்மை தூக்கி எடுத்த நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும். யோவான் 17:4 இயேசு இப்படியாய் சொன்னார், பிதாவே பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்றார். இயேசு, பிதாவே உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நீ எனக்கு நியமித்த விஷயத்தில். நம்முடைய நோக்கம் காலங்கள் போக போக சத்தியத்தை அறிய அறிய நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய விருப்பம், நம்முடைய ஆண்டவரை கர்த்தர் இந்த பூமியில நான் மகிமைப்படுத்த, என்னுடைய வாழ்க்கையினாலும் என்னுடைய ஊழியத்தினாலும் எனக்காக மகிமையை திறந்து சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும். என்னை நான் பிரியப்படுத்துறதுக்கு அல்ல, என்னை ரட்சித்த ஆண்டவர் இயேசுவை பிரியப்படுத்தணும். அவரை பிரஸ்தாபடுத்தணும், அவரை பின்பற்ற பின்பற்று பிரதிபலி பிரஸ்தாபப்படுத்த. பிகாஸ் யூ ஆர் கிறிஸ்டியன், யூ ஆர் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். இது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அந்த 18 அதிகாரத்தில், 1 சாமுவேல் 18 அதிகாரத்தில் 8-9 வசனத்தை கொஞ்சம் படிங்க சீக்கிரம். 8-9,
அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது.
அந்த வார்த்தை சவுலுக்கு என்ன வருது?
விசனமாயிருந்தது.
படி.
அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1,000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான்.
திரும்ப படிங்க வசனத்தை.
அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1,000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான்.
சரி, இங்க பாருங்க, கோலியாத்தை கொன்றது தாவீது. நான் சொல்ல போற மிக முக்கியமான ஒரு காரியம் லேகம், கோலியாத்தை கொன்றது தாவீதுக்கு புகழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா அதே காரியம் சவுலுக்கு எரிச்சல், பொறாமை, காய்மகாரம். சரிதானே? சரிதானே? சொல்றதை செஞ்சு, கோலியாத்தை கொன்றது தாவீதுக்கு புகழ்ச்சி, ஆனா சவுலுக்கோ அது எரிச்சலும் பொறாமையும் காய்மகாரம். என்ன? அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1,000. அவனுக்கு 10,000, எனக்கு 1,000, இன்னும் ராஜ்யபாரம் மாத்திரம் என்ன இருக்குது? இந்த வசனம் சவுலுக்கு விசனமாக இருந்தது. கொஞ்சம் நீங்க சிந்திங்க, தன்னோடு இருக்கிற ஒரு ஊழியக்காரர் தன்னையும் முழு சமஸ்த இஷ்டவிலையும் காத்து தன் உயிரை பணயம் வைத்து வெற்றி கொண்ட அந்த ஊழியக்காரன் புகழப்பட்டது, உயர்த்தப்பட்டது சவுலால சகிக்க முடியல. சொல்ல போனால் தன்னோடு இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தன்னில பார்க்க உயர்த்தப்படுவதை, மேன்மையாக்கப்படுவதை, தேவனாலே பாராட்டப்படுவதை, ஜனங்களால புகழப்படுவதை சவுலால ஏற்றுக்கொள்ள முடியல, அக்செப்ட் பண்ணவில்லை. ஆகவே வசனம் தெளிவாய் சொல்லுது, காய்மகாரமாக பார்த்தான். பார்வைகள் பலவிதம், இங்கு ஒரு விதம் பார்வையிலேயே ஒரு சாதியாக பார்த்தான். என்ன? எனக்கு 1,000, அவனுக்கு 10,000. பொறாமை, எரிச்சல், காய்மகாரம், இவையெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள், கிரியைகள், கிரியைகள். தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தினால் அதற்கு நாம யாரு தடை? இதுபோக அவனுடைய வெற்றியையும் அவனுடைய புகழ்ச்சியையும் சவுல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கப்படும். ஏனென்றால் அவனுடைய உயிரையும் இஸ்ரவேல உயிரையும் காத்து கோலியாத்து கோலியாத்து ஜெயித்தவன். அன்றைக்கு கோலியாத்தை மேற்கொள்ளாம விட்டிருந்தால் சவுலும் அவருடைய படைகளும் அம்போ அதில் இருந்தெல்லாம் பாதுகாத்து நன்மை செய்து இஸ்ரவேலை காத்தவன், தன்னை காத்தவன் என்று சொல்லி அவன் அதுல சந்தோஷப்படாமல் மாறாக என்ன செஞ்சானா? வராமைப்பட்டா, எரிச்சல் பட்டா, காய்மகாரமாக பார்த்தா. இப்ப என்ன கவனிங்க, மற்றவர்களை நம்மோடு இருக்கிற மற்றவர்கள் நம்மிலும் பார்க்க உயர்த்தப்படும் பொழுது, அல்லது நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மிலும் பார்க்க தேவனால பயன்படுத்தப்படும் பொழுது, அல்லது நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மிலும் பார்க்க தேவனால பாவிக்கப்படும் பொழுது, வாட் இஸ் மை ரியாக்ஷன், என்னுடைய நிலைப்பாடு என்ன? அத்திட்டம் இருப்பார். நான் என்ன நினைக்கிறேன் என் மனசுல, என்ன நினைக்கிறேன் பார்த்துட்டே இருப்பார், பார்த்துட்டே இருப்பார். என்னை பார்க்க ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துகிறார், அல்லது என்னை பார்க்க ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்துகிறார், பாவிக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என் நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? நம்மளை பார்க்க மற்றவர்கள் பாராட்டப்படும் பொழுது, மற்றவர்கள் பயன்படுத்தப்படும் பொழுது என்னுடைய ரியாக்ஷன் என்ன? நான் பொறாமைப்படுகிறேனா, எரிச்சல் படுகிறேனா, காய்மகாரமாக பார்க்கிறேனா, அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் முறுமுறுக்கிறேனா? தேவன் அறிவார். நாம் ஆவிக்குரியவைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கணும். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கின்னு சொல்ல. எரிச்சலினால் தன் சகோதரனை கொன்றான் காயின். அருமையான தேவடைய பிள்ளைகளே, பொறாமையும் எரிச்சலும் காய்மகாரம் மாமிசத்தின் கிரியை. தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாக விருப்பமே. என்னை ஆண்டவர் எங்கே வைக்க விரும்புகிறாரோ அங்கே நான் இருக்கணும். என்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்து முடிச்சதால் போதும். கத்தர் என்னத்துக்கு என்னை அழைத்தாரு அதை நான் நிறைவேற்றணும். என்னை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு அதை செஞ்சு முடிச்சு விட்டால் எனக்கு போதும். மற்றவர்கள உயர்வில் நாம் மகிழ்ந்தால் என்ன கெட்டா போறோம். அல்லது தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை பார்த்து நீங்களும் நானும் ஏன் பொறாமைப்பட வேண்டும், ஏன் எரிச்சல் பட வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்றது தயவு செய்து செஞ்சு, கோலியாத்தை கொன்றது தாவீதுக்கு புகழ்ச்சி, ஆனால் சவுலுக்கும் எரிச்சல் காய்மகார வேண்டாம். அப்படிப்பட்ட காரியம் சபையிலே இப்படிப்பட்ட மாமிச கிரியைகள் அழிய வேண்டும், இப்படிப்பட்ட அரக்கர்கள் ஒழிய வேண்டும், இப்படிப்பட்ட கிரியைகள் அகல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு நல்ல எண்ணம், ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு உறவு, ஒரு அன்பு, ஐக்கியம் தேவ பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில். ஏன்னா தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். 18:10 மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவர் மேல் வர அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொடுத்தார். இது எப்படி இருக்கு பாருங்க. இப்ப சவுல் என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏ பொல்லாத ஆவி அவன் மேல் வர தீர்க்கதன் சொல்லியிருக்கார். அப்பெல்லாம் கவனிங்க, அதை முடிக்கிறேன். பொல்லாத ஆவி உடைய மனுஷனும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஓடி திரிகிற தேவ ஜனமே, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. தீர்க்க தரிசனம் என்று அலையாத, தீர்க்க தரிசனம் என்று ஓடி தெரியாத, சீக்கிரத்தில் நீ வஞ்சிக்கப்பட்டு போறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே உன்னை தேவன் வச்ச இடத்துல சபையில இரு. அந்த சபையில தேவன் உனக்கு தீர்க்க தரிசனங்களை தருவார். அந்த சபையில தேவன் உனக்கு போதிப்பார். அந்த சபையில வைத்து உனக்கு ஆண்டவர் புத்தி சொல்லுவார், உன்னை வளர்ப்பார், வாழ வைப்பார். அதை விட்டு அங்குமிங்கு ஓடி தெரியாத, அலையாத, தீர்க்க தரிசனம் என்றும் வரங்கள் என்றும் வல்லமைகள் என்றும் ஓடி தெரியாத, அலையாதே, அலையாதே, அலையாதே. தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனங்களை குறித்து யாக்கிறதை. இங்கே சவுல் பொல்லாத ஆவி அவன் மேல் வந்தபோது அவன் தீர்க்க தரிசனம். நன்றாக கவனிங்க. முதல் நாள் அவன் எரிச்சலும் காய்மகாரமாக இருந்தனா, மறுநாள் அவன் மேல பொல்லாத அவன். ஒரு காரியத்தை நம்ம விளையக்கூடிய இந்த எரிச்சல், இந்த காய்மகாரம், பொறாமை பிசாசுக்கு ஒரு வழி நமக்கு உள்ளே வர. இதை உணர்கிறவன் யார்? நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் நம்முடைய மனதிலே வைக்கிற எரிச்சல்கள், காய்மகாரங்கள், பொறாமைகள் பிசாசுக்கு, அசுத்த ஆவிகளுக்கு ஒரு வழியாக வரும். அவைகள் நமக்கு உள்ளே புகுந்து கிரியை செய்யறதுக்கிடம். அருமையான தேவஜனமே, இந்த எரிச்சல்கள், பொறாமைகள், காய்மகாரங்கள் மூலமாக அசுத்த ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காது. கத்த செய்கிற காரியத்துக்கு இடம் கொடு, தேவனுக்கு விட்டுக்கொடு. தேவனுக்கு விரோதமாக நாம போர் செய்து என்ன நன்மை அடைக்கும்? ஆகவே மற்றவர்களை உயர்விலே மகிழ்ந்திரு, மற்றவர்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது சந்தோஷப்படு. என்னையும் உன்னையும் ஆண்டவர் எங்கு வைத்தாரோ அங்கே இரு. என்னையும் உன்னையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாரோ சித்தமா இருக்கிறோ அதை செஞ்சு முடிச்சு விட்டால் போதும். மற்றவர்களை கொடுத்த கணக்கு என இடத்துல இல்லை, இடத்துல இல்லை. ஆகவே மற்றவர்களோட உயர்விலே சந்தோஷப்படும். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கல கவனிங்க. அப்போஸ்தலன் நடவடிக்கையில சவுலையும் பர்னபாவையும் பார்க்கிறோம். தன் சொந்த ஊராகிய தர்சு பட்டணத்துக்கு திரும்பி போய் சவுல் அங்கே இருக்கிறார். முகமறியாதவராக, இளமறைக்காரையாக இருக்கிறார். இப்ப அந்தியோகியா பட்டணத்திலிருந்து பர்னமா என்கின்ற தேவ மனுஷன் சவுலை தேடி போய், தேடி போய் தர்சு பட்டணத்திலிருந்து அவனை கூட்டிக் கொண்டு வந்து அந்தியோகியாவிலே அவனை வைத்து, அவனை உற்சாகப்படுத்தி, அவனை உந்தி தள்ளி, அவனுக்கு சபையில ஊழியம் செய்து இடம் கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து அவனுக்கு உதவி செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலை உருவாக்கின கிருபை பர்னபாவை சேர். ஏனென்றால் தரிசு பட்டணத்தில் இருந்தவர், முகமறியாதவராக இருக்கிறார், ஊழியம் இல்லை. அப்படிப்பட்ட சவுலை பர்னபா தேடி போய் அவனை கூட்டிட்டு வந்து அந்தியோகியா சபையில தன்னோடு வைத்து அவனுக்கு இடம் கொடுத்து
ஊழிய செய்யறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவனை பயன்படுத்தி கத்தருவன். பின்னாட்களில் பார்ப்பீங்களா இருந்தால் பர்னபாவுக்கு முன்னுக்கு சவுல வைக்கிறார் கத்தர். இதை யாரும் மறக்க முடியும். தேவன் ஒரு காரியத்தை செஞ்சா யார் அதை தடை செய்ய முடியும்? கத்தருக்கு விரோதமாக போர் செய்யாமல் இருப்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பர்னபாவிலும் பார்க்க சவுல் பெரிய காரியங்களை கத்தருக்கு செய்திருந்தாலும் அந்த பவுலை உருவாக்கின கிருபை பர்னபாவை சேர். இன்றைக்கு பர்னபாக்கள் தேவை சபைகளுக்கு என்று நான் நம்புறேன். மற்றவங்களை உருவாக்க, மற்றவங்களை உற்சாகப்படுத்த, ஒருவேளை நம்மளும் பார்க்க அவர்கள் என்ன பிரகாசமாக வந்துடுவார்களோ, அல்லது நம்மளும் பார்க்க அவர்கள் பெரிய இப்படிப்பட்ட மந்த எண்ணங்களும் பொறாமை நினைவுகளும் மாமிச எண்ணங்களும் நமக்குள்ள தேவட பிள்ளைகள் தேவட பிள்ளைகளாக இருப்போம். கத்தருக்கு முன்பாக உள்ளும் புறமும் நல்லவர்களாக நல்ல மனுஷர்களாக கத்தருக்கு முன்பாக நம்ம நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்படி இருப்போமாக இருந்தால் கத்தனை மேலும் புரியப்படுவார், நம்முடைய முடிவு சமாதானமாக. நீதிமானை பார்த்து அவன் முடிவு சமாதானம் என்று வேத சொல்ற செய்தியின் தலைப்பு தாவீதின் எழுச்சி. சவுலின் வீழ்ச்சியிலே தாவீதின் எழுச்சி உதயமானது. சவுலின் வீழ்ச்சியிலே தாவீதின் எழுச்சி உதயமானது. தாவீதின் எழுச்சி. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வேண்டாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா இடத்திலும் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வசனம் நம்மை நோக்கி வரும் பொழுது தயவு செய்து தேவனுடைய வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை உணர்வடைய பண்ணுவாரார். கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை உடைத்து உருவாக்குவாரார். தேவனுக்கு ஏற்ற பாத்திரங்களாய், அல்லது தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை போல தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாக, தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனை மகிமைப்படுத்தவர்களாக, தேவனை பிரியப்படுத்தவர்களாக இந்த 21st century நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் அப்படி நமக்கு செய்ய கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக, கிருபை. சோதரமனும் எல்லாரும் ஆண்டவரை சோதரமே கரங்களை நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. சோதரமையா, கத்தாவே நீ நல்லவர் ஐயா, உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளதையா. ஈசோப்பினால் கழுவோம், இன்றே சுத்தமாவோம். ஈசோப்பினால் கழுவோம், இன்றே சுத்தமாவோம். உரையின்
மகிமை மாற்றிமை மாறா என்னே சருகே.